hallelujah, hallelujah, hallelujah. 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 இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 7-11 முடியும். யோவான் அறிவித்ததாவது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை பிரசன்னத்தின் நேரத்திலே, இறை வார்த்தை பகிர்வின் நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை வழியாக உங்களையும் உங்களுடைய இதயத்தையும் ஊடுருவி பாயும்படியாக, ஆண்டவர் தாமே இந்த வார்த்தை வழியாக உங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபித்து இந்த இறை சிந்தனைக்குள்ளே கடந்து செல்வோம். இன்று நாம் அறிந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விழாவை தாய் திருவையோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய திருமுழுக்கினுடைய பெருவிழா. திருமுழுக்கு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அது ஒரு முக்கியமான அடையாளம். ஒவ்வொருடைய ஒவ்வொரு சபையிலும் இந்த திருமுழுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். கத்தோலிக்க திருவையிலும் இந்த திருமுழுக்கு என்கிற ஒரு அடையாளம் ஒன்று அழுத்தமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த திருமுழுக்கு தான் வந்து ஆரம்ப நிலை, அதாவது துவக்க நிலை அருட்சாதனமாக இருக்கிறது. அந்த திருவைக்குள்ளே ஒரு புதுமுகமாக புகக்கூடிய ஒரு நபர், ஒரு குழந்தை முதன் முதலில் பெற வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு பல்வேறு விதமான வடிவம் பெற்றிருக்கிறது. பல்வேறு திருச்சபைகளிலே, கத்தோலிக்க திருவையிலே பாரம்பரியமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறை உண்டு. இது ஒவ்வொரு இடத்திலும் மாறுபட்டு கொண்டிருந்தாலும் எல்லா திருமுழுக்கிலும் ஆவியானவர் ஒருவராகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் திருமுழுக்கினுடைய அந்த அடையாளங்களை குறித்து நாம் சிந்திக்க போவதில்லை. இது சரியா அது சரியா, நிறைய பேர் அதை குழப்புவதை நம்ம பார்க்கிறோம். குழம்பிக் கொண்டிருக்கிறவங்க ஒரு புறம் இருக்கிறாங்க, குழப்புறவர்கள் ஒரு புறம் இருக்கிறாங்க. நாம் வந்து இன்றைக்கு வந்து இந்த விவாதத்திற்குள்ளேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு சலனப்படுத்துகிற ஒரு சிந்தனை பொருளுக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறது இல்லை. பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த திருமுழுக்கினுடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான காரியத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. திருமுழுக்கு வாங்கினவங்க எல்லாம் ஆண்டவருடைய காரியத்திற்குள்ள நம்ம இதை முழுமையாய் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பாருங்க, இன்னைக்கு குழந்தைகள்கிட்டலாம் வந்து நாங்கள் கேட்போம், பிரசங்கம் வைக்கும் போது முன்னாடி குட்டி பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க, அந்த குழந்தைகள்கிட்ட கேட்போம், நீங்கள் திருமுழுக்கு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க இல்லவே இல்லை அப்படின்னு. சொல்லிடுவாங்க. அப்போது அந்த திருமுழுக்கை வந்து அறியாமல் இருக்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். இது யாருடைய பிரச்சனை? இது குழந்தைகளுடைய பிரச்சனையானா? இல்லை, அவங்க குழந்தையாக இருக்கிற போது நம்ம அவங்களுக்கு திருமுழுக்குங்கிற பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டோம். அதற்கு பிறகு அந்த திருமுழுக்கினுடைய காரியத்தை குறித்து பிள்ளைகளோடு நம்ம ஒரு நாளும் அதை குறித்து பேசுவதில்லை, அதுங்க சிந்திப்பதற்கு அந்த காரியத்தை குறித்து நம்ம எடுத்து சொல்கிறதில்லை. அதனால் பெற்றோர்கள் இந்த அருமையான நாளில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் திருமுழுக்கினுடைய அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரே ஒரு தடவையாவது பேசுங்க. நீங்கள்லாம் திருமுழுக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. நீ திருமுழுக்கு வாங்கினப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கும் இல்லைங்களா? குழந்தையாதுங்க இருந்திருப்பாங்க, நீங்கள் அவங்கள தூக்கி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? இதெல்லாம் பிள்ளைகளோட நீங்கள் என்ன செய்யணும்னா உரையாடணும். நாங்கள் திருமுழுக்கு கொடுக்கும்போது நீ உச்சா போயிட்டீங்க, நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் வந்து அழுது சத்தம் போட்டதில் சாமியாரே பயந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அவனுடைய வாழ்க்கையில் அது கடந்து செல்லும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து பேசாமல் இந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காமல் பிள்ளைங்க வளரலை, பிள்ளைங்க ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லுவது வந்து சரியான ஒரு முறையாக இருக்காது இல்லையா? அதனால் இன்றைக்கு நம்ம திருமுழுக்கினுடைய அந்த அச்சாரத்தை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் அதை நம்ம என்ன செய்கிறோம், கடத்தி கொடுக்குறோம். இந்த திருமுழுக்கினுடைய காரியத்துக்குள்ளே நான் போகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஆகிடும், அதனால் மற்ற பேச்சுக்களுக்கெல்லாம் நேரம் இல்லை, காரியத்துக்குள்ளே நேராக போகிறோம். இந்த ஆண்டவருடைய அன்பான ஊழியர் உலகிற்கு எப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குற போது, அவர் ஒளியாக வந்தார், ஒளியாக வந்தார். இயேசு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு ஊழியராக, ஆண்டவருடைய திரு சட்டங்களை கை கொள்ளக்கூடிய ஒரு ஊழியராக, தந்தையினுடைய அந்த திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியராக அவர் வந்தாருன்னு நம்மளுடைய இறைவாக்கின நூல்கள் எல்லாமே சொல்லுகிறார். இப்போது இதில் ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக இருந்தார் அப்படின்னா, ஹீ வாஸ் அ லைட் டு த வேர்ல்டு. இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமான ஒரு அடையாளம், ஒளி என்கிற அடையாளம், அப்படி தான் வந்தார். பாருங்க, இதில் பைபிளில் நம்ம நிறைய பார்க்குறோம் ஒளியின் அடையாளத்தை. யோவான் 12:46, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். லூக்கா 2:32, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உன் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. இந்த ஒளி தான் உனக்கு பெருமையாக இருக்க போது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், உலக பொருட்களில் பெருமை அடைய சொல்லி கொடுக்கறது இல்லை. பணத்தை வச்சு ஒருத்தர் பெருமை அடையலாம், இயேசுவை அறியாதவங்க எதை எதையோ வச்சு பெருமை அடைவாங்க. ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவில் தான் பெருமை அடையணும், அதுதான் முக்கியம். யோவான் 1:4 சொல்லுது பாருங்க, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. பார்த்தீங்களா, யோவான் 1:5 கூட, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. 7வது இறைவசனம் சொல்லுது, அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம்மொழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். திருமுழுக்கு யோவானை குறித்த ஒரு அடையாளம், எதை குறித்து சான்று, ஒளியை குறித்து சான்று. யோவான் 1:8 சொல்கிறாரு, அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று புகர வந்தவர். அப்போ அவர் ஒளி அல்ல, அந்த ஒளிங்கிறவர் இன்னொருத்தர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது, யோவான் 1:9 சொல்லுது. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய உதாரணங்கள் உண்டு, நீங்கள் பைபிளில் தேடி பாருங்கள். நான் வந்து சும்மா அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்களை மட்டும் நம்ம காட்டுறோம். இப்போ பாருங்கள், இந்த ஆண்டவர் கடவுளுடைய திட்டத்தை எடுத்து வந்த நம்ம இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தாருன்னா, ஒளியான அடையாளம். இந்த உலகிற்கு இறங்கி வந்த ஒளி அவர். அப்போ பாருங்கள், இதே அழைப்பு தான் நமக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இதே அழைப்பு நமக்கும் தரப்பட்டிருக்கிறதுங்கிறத வேதம் சொல்லுது. மத்தேயு 5:14, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், மலைமேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. திருத்துதர்ப்பணி 13:47 பார்க்குறோம், உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். திருத்தூதர்கள் அப்படி தான் உணர்ந்தாங்க, வேலைக்காரனா எங்களை வச்சுக்கல, அப்படிலாம் இல்லை, உங்களை ஒளியாக ஏற்படுத்துகிறேன். அப்போ நாமளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த திருமுழுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கை குறித்து சிந்திக்கிற போது, நாம் ஆண்டவருடைய ஒளியாக இருக்கத்தான் இந்த திருமுழுக்கு என்கிற அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம சபைகளுக்குள்ள சில போராட்டங்கள், சில சலனங்கள், இந்த திருமுழுக்கு சரியா, அந்த திருமுழுக்கு சரியா, பாருங்கள் இந்த விவாதங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கில் நான் நிறைவடையணும், நீ பெற்றுக்கொண்ட திருமுழுக்கில் நீ நிறைவடையணும், அவன் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கில் அவன் நிறைவடையணும். எல்லா திருமுழுக்கினுடைய அடையாளமும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, நீ இயேசுவை போல ஒளியாய் மாறு. இயேசு ஒளியாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார், நம்மளையும் ஒளியாக மாற்றத்தான் அவர் அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பினுடைய முதற்படி தான் திருமுழுக்கினுடைய அடையாளம். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு ஏன் திருமுழுக்கு கொடுத்தாங்க? நிறைய பேருக்கு இயேசு ஏன்பா திருமுழுக்கு வாங்கினார், அவர் தான் கடவுளாச்சே, அவர் கடவுளின் மகனாச்சே, இவருக்கு போய் ஒரு திருமுழுக்கு தேவையா? பாருங்கள், அவர் திருமுழுக்கு பெறுகிற போது அந்த யோர்தான் நதிக்குள்ளே இறங்குறாரு பார்த்தீங்களா. அப்போது அவருக்கு, அவரோடு அந்த திருமுழுக்கினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த நீரானது வெறுமையான நீராக இருந்தது. திருமுழுக்கு யோவான் கொடுக்குற அந்த திருமுழுக்கினுடைய அடையாளம். இயேசு சுவாமி இறங்கின உடனே அந்த நீர் ஒரு பரிசுத்த நீராய் மாறுகிறது, பரிசுத்த நீரான ஒரு அடையாளமாய் மாறுகிறது. அதனால தான் 2வது வாசகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அந்த நீரினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி வாசிக்கக்கூடிய 2வது வாசகத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த நீரினுடைய அடையாளம் என்பது நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. இதோ அந்த நீரே நமக்கு எல்லாவற்றிற்கும் சான்று பகரக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. தூயாவியும் நீரும் இரத்தமுமே அவை, இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. பார்த்தீங்களா, தூயாவி, நீர், இரத்தம் எல்லாமே என்ன நோக்கம் கொண்டவை? அது நம்மை தூய்மைப்படுத்துகிற இரத்தம், சான்று பகர வைக்கிற இரத்தம், சான்று பகர வைக்கிற நீர், சான்று பகர வைக்கிற தூயாவி. அப்போ இந்த மூன்றினுடைய ஆற்றலும் ஒரே நோக்கத்தோடு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், இந்த தண்ணீர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யோர்தான் நதி தான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம், புட்டியில் பிடிச்சிட்டு வந்து நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை உண்டு. நம்ம அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசலை. அங்கேருந்து தண்ணி கொண்டுட்டு வந்து குடித்தா எல்லா நோயும் சரியாயிடுமா? இல்லை. திருமுழுக்குக்கான தண்ணீர் பயன்படுத்தப்படுகிற எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய திட்டமான இந்த திருமுழுக்கு நிறைவேற்றப்படுகிற போது, திருமுழுக்குக்காக அந்த தண்ணீர் எடுத்து வரப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய குருவானவர் திருமுழுக்குக்காக அந்த தண்ணீரை மந்திரிக்கிற பொழுது, அந்த நீர் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்குரிய அடையாளமாய் மாறுகிறது. அது புனிதப்படுத்தின புனிதன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ இந்த புனிதரான இயேசு ஆண்டவர் கடவுளருடைய மகனாக இருக்கிறவர் இறங்கின பொழுது அந்த நீர் இதோ புனிதமாகி இன்றைக்கு அந்த திருமுழுக்குக்காக யார் மீதெல்லாம் அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறதோ, யாரெல்லாம் அந்த தண்ணீரில் மூழ்கி எழுகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே புனிதத்தினுடைய அடையாளமாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நடக்குது தேவ பிள்ளைகளே. திருமுழுக்கில் என்ன நடக்குது? நமக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், சில பேர் வீடுகளில் ஃபங்க்ஷன் நடக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு பேப்டிசம் கொடுத்துட்டு வரும்போது என்ன நடந்துச்சு இன்றைக்கி, என்ன உங்கள் வீட்டில் ஒரே விசேஷம் அப்படின்னு யாராவது கேட்டால், இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வச்சோம். என்ன சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம். பேர் வைக்கிறது, பெயர் வைக்கிறது அன்னைக்கு நடக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பெயர் வைக்கிறது நாலாவது காரியம்தான். அது முதல் காரியம் என்ன நடக்குது தெரியுங்களா, அந்த குழந்தை இடத்துல இருக்கிற ஆவியானவர் இறங்கி வரணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. இது இச்சையினால் பிறந்த ஒரு பிறப்பை ஆசீர்வாதத்தின் பிறப்பாக மாத்திரத்துக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் திருமலுக்கு கொடுக்குறோம். அப்போ முதல் ஆசை என்னன்னா, ஆவியானவர் இந்த என் குழந்தைய நிரப்பணும். குட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது உடனே என்ன செய்கிறான், என் பிள்ளைய மந்திரிங்க. அருங்குடையில் நான் ஆச்சரியப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா, ஆஸ்பத்திரியில் டெலிவரி முடித்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்தில் குழந்தைய தூக்கிக்கிட்டு நேராக அருங்குடைக்கு வருவாங்க. அந்த குழந்தைங்க பச்சில குழந்தைகளை பார்க்குறப்பவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க, இப்போ பார்த்திங்கன்னா அருங்குடைக்குள்ளே வந்து நிற்பாங்க. அப்போ பாருங்கள், அந்த தாய், அந்த தாய்க்கும் அந்த உறவுகளுக்கும் என்ன ஒரு ஆசை, ஆண்டவருடைய இல்லத்தில் போய் இந்த குழந்தையை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும், என் பிள்ளைய கடவுள் ஆசீர்வதிக்கணும். எல்லா தாய்க்கும் இருக்கிற உணர்வு தானே. நல்ல தாய்மார்களை சொல்ல, நல்ல தந்தையர்கள் சொல்கிறேன், ஒரு சில தாய் தந்தையர்கள் வருஷக்கணக்காகி இன்னும் திருமுழுக்கு கொடுக்காமல் வீட்டில் உட்கார வச்சுருக்கிறேன். இன்றைக்கி திருமுழுக்கு அப்படிங்கிறது பிஸ்னஸாக மாறிடுச்சிங்க. என்ன மாதிரி பிஸ்னஸ், எப்படி இன்றைக்கி பத்திரிக்கை நிறைய பேருக்கு போய் மொய் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மொய்யெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேப்டிசம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன். ஒரு வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகிறது திருமுழுக்கு கொடுக்கல. ஏப்பா திருமுழுக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க, பேப்டிசம் கொடுக்கலையா பிள்ளைக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் எங்களுக்கு வசதி வாய்க்கலை, வசதி படலை. என்ன வசதி, இது மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு மொய்யெல்லாம் கலெக்ட் பண்ணணும், அதுக்கு நல்ல சரியான சூழல் அமையலை. இந்த பாருங்கள், மொய் வாங்குறதுக்கெல்லாம் நீ வேறு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோ, சும்மாவே பத்திரிக்கை அடித்து கொடுத்த மொய்யை வாங்க போகிறேன் அதனால் வந்து வச்சுட்டு போன்னு சொல்லுங்கள், அப்படியாவது செஞ்சுக்கங்க. ஆனால் குழந்தையுடைய திருமுழுக்கில் மட்டும் நீ விளையாடக்கூடாது. குழந்தையினுடைய திருமுழுக்கினுடைய அந்த அடையாளம் அபிஷேகம். அப்போ நல்ல தாய் தந்தையர்கள் பணத்தை கொண்டு போய் அதில் திணிக்கக்கூடாது குழந்தையினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே. அதுவும் ஆசீர்வாதமும் கெட்டு போயிடும், குழந்தையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நிலை பெற முடியாத ஒரு வேதனை பெற்றோர்களால் நடக்கக்கூடாது இல்லையா. அப்போ பாருங்கள், அப்போ அந்த குழந்தையை நம்ம ஆண்டவருடைய திருக்கரத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறதுனுடைய அடையாளம் என்ன, அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் நடக்குதுங்க. ஆவியானவர் என் பிள்ளைய தொடணும், அதுதான் ஆசை. எல்லா தாய் தந்தையர்கள் திருமுழுக்கு கொடுக்க வர விரும்புகிற இப்போ தாய் தந்தையர் திருச்சபை அதுதான் சொல்லுது. முதல் படி என்ன, ஆவியானவர் என் பிள்ளைய தொடணும், ஆவியானவர் அந்த குழந்தையை நிரப்பணும், அவ்வளோதான். அப்போ ஆவியானவர் அங்கே வரணும்னா எப்படி இருக்கணும், அந்த குழந்தை எந்த மாசம் அருவில்லாது, உடல்நிலையில் அது மாசம் அருவு இல்லை, எந்த பாவமும் செய்யலை. ஆனால் ஜென்ம பாவம் என்கிற ஒன்று அந்த குழந்தையோடு தொற்றி வருகிற, அதுதான் இச்சைக்குரிய அடையாளமாய் கடந்து வருகிற ஒரு அடையாளம். அதை என்ன செய்கிறோம், நம்ம கழுவி சுத்தப்படுத்துகிறோம், அந்த மாசுவை களையிறோம். அது கடவுள் சொல்லியிருக்கிற அடையாளம் அது. அப்போ அந்த மாசு களையப்பட்ட பிறகு அதுக்குத்தான் தண்ணீர் ஊற்றி அந்த மாசுகளை களைந்து அதுக்கு புதிய பெயரால் பெயர் சொல்லி கூப்பிடுவோம். இப்போ சாம்சன் அப்படின்னா சாம்சன், நான் தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு முறை குருவானவர் பகிரங்கமாக அந்த பெயரை சொல்லி கூப்பிடுறார். பைபிளில் பாருங்கள், ஆபிராம் இனிமேல் ஆபிரகாமன் அழைக்கப்படுவாய், யாக்கோபு இனிமேல் இஸ்ரவேலன் அழைக்கப்படுவாய். பாருங்கள் ஆண்டவர் பெயர் வைக்கிறார், திருமலுக்கு யோவான் யோவான் என்று பெயர் வைங்க. அப்போது ஆண்டவருடைய தளத்தில் பேர் வைக்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக அந்த இடத்துல வைக்கப்படுகிற. அப்போ முதல் படி ஆவியானவர் இறங்கி வரணுங்கிற அந்த செயல், இரண்டாவது ஆவியானவர் வரக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ஜென்ம பாவத்திற்கான அடையாளத்தையும் நம்ம அந்த இடத்துல தொடச்சி எடுக்கிறோம். மூணாவது காரியம் என்ன நடக்குது பார்த்தீங்களா, அது திரு அவைக்குள்ள இந்த குழந்தை அடியெடுத்து வச்சிருது. த சைல்ட் இஸ் பிகமிங் த மெம்பர் ஆஃப் த சர்ச். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன விஷயம் நடந்தாலும் உடனே சர்ச்சில் அதிகாரம் இருக்குது அந்த குழந்தை டிமாண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம்லாம் இல்லை, இட்ஸ் அ டிமாண்ட். அந்த குழந்தைக்கு குருவானவர் செய்யணும், நம்ம வந்து செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது யாருமே. ஆனால் சொல்கிறாங்கன்னா வேறு வேறு காரணங்களுக்காக சொல்லலாம். ஆனால் குழந்தைக்கு அருட்சாதனங்கள் அதுக்கு பிறகு மறுக்கப்பட முடியாது, அந்த குழந்தை திருமலுக்கு பெற்ற பிறகு. அப்போ பாருங்கள், அதுக்கு இதை கடந்து நாலாவது காரியம்தான் பேர் வைக்கிறார். முதல் ஆவியானவர் இறங்கி வர்றாரு, அதுக்காக பாவம் கழுவப்பட்டு சுத்தப்படுத்தப்படுகிறது, அதுக்கு பிறகு திரு அவைக்குள்ள இவங்க மெம்பர் ஆகுறாங்க, நாலாவது இந்த குழந்தைக்கு புதிய பெயரால் நான் உன்னை அழைக்கிறேன், இந்த புதிய பெயர் வழங்கப்படுகிறது. பாருங்கள், இப்பேற்பட்ட அபிஷேகம் அந்த இடத்துல நடக்கிறது. அதுதான் நம்ம இயேசு ஆண்டவர் திருமலுக்கு பெற்ற பொழுது நம்ம பார்க்குறோம், வானம் பிளவுபடுவதையும் தூயாவை புறாவை போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது என் அன்பார்ந்த மகனியே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. பாருங்க, இட் இஸ் வெரி பர்டிகுலர் டு ஜீசஸ். இயேசுவுக்கு குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இன்னைக்கு அதே மாதிரி தான் நாம் திருமுழுக்கு பெறுகிற போது நமக்கும் ஒரு வார்த்தை கடந்து வந்தது. ஆவியானவர் நம்மை நிரப்புகிற போது ஏதோ ஒரு வல்லமை நம்மை தொட்டது. அது நமக்கு ஒருவேளை அன்றைக்கி அறியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த இயேசுவினுடைய திருமுழுக்கோடு இணைந்து சிந்திக்கணும். என்னுடைய திருமுழுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு, என்னுடைய உடல் ஆவியானவரால் நிரப்பப்பட்டது. அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன செய்கிறோம், மகிழ்ச்சி அடையணும். பாருங்கள், இந்த திருமுழுக்கு என்பது திரு அவையினுடைய அடையாளம். இந்த நிகழ்வு ஒரு திருச்சபையினுடைய அடையாளமான ஒரு நிகழ்வாக இருக்கிற இதில் என்ன நம்ம பார்க்குறோம் பாருங்கள், திருமுழுக்கு யோவான் வந்து இயேசுவுக்காக முன்மொழிகிறார். இதோ நான் வந்து தண்ணீரால் நீர் திருமுழுக்கு கொடுக்குறேன், என் பின்னாடி வர்றாரு பாருங்கள், அவர் பெரிய வல்லவர். அதுதான் இன்றைக்கி வாசிக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தினுடைய முதல் வரிகள். இதுதான் யோவான் அறிவித்ததாவது. யார் காதலியும் போய் குசு குசுலாம் சொல்லலைங்க, அறிவிக்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. இதை சொன்ன உடனே இயேசு என்ன செஞ்சுருக்கலாம், ஆ கரெக்டாக சொன்னார், நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யலை, மமதையோடு வந்து நிற்கலை. அவர் ஒரு அடி கீழே குனிஞ்சா இயேசு 9 அடி கீழே குனிஞ்சிட்டார். நீ எனக்கு கொடுப்பா முதல்ல. சரி பாருங்கள், ஆண்டவருடைய அடியார் எவ்வளோ தூரம் இறங்கி நிற்கிறத பாருங்களேன். ரெண்டு பேருமே சளைத்தவர்கள் அல்ல, இளைத்தவர்கள் அல்ல, ஒருவருத்தருக்கு ஒருத்தர். அவங்க ரெண்டு பேருமே தாழ்ச்சியினுடைய அடையாளமாக மாறுறாங்க. அப்போ பாருங்கள், இயேசு ஏன் போய் திருமுழுக்கு வாங்குறார் அப்படின்னா, திரு அவையினுடைய அடையாளம் இது. திரு அவையில் முன்னோடிகளாக இருக்கிறவங்க உயர்த்தப்பட்டவர்கள், மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அப்போது இந்த இயேசுசாமி உருமாற்றம் அடைகிறப்ப கூட நீங்கள் பாருங்களேன், மோசேவும் எலியாவும் வந்து அவங்களோட பேசுகிறாங்க. அப்போது இயேசுவினுடைய அந்த அடையாளம் வந்து மிகப்பெரிய அடையாளம். ஆனால் இயேசு தனக்கு முன்னாடி இருந்தவர்களோடு அவர் என்ன செய்கிறார், கலந்து ஆலோசிக்கிறார். அவர்களை அவர்களுக்குரிய முன்னுரிமையை இயேசு கொடுக்குறார். இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தது கூட. நம்ம இதில் பார்க்குறோம், இயேசு சாமி உயிர்த்திட்டாருங்கிற செய்தி வந்த உடனேயும் யோவான் நற்செய்தியில் பார்ப்போம், அந்த நற்செய்தியாளரும் வேகமாக ஓடுறாரு, ராயப்பரும் ஓடுறாரு, பேதுருவும் ஓடுறாரு. பேதுரு கொஞ்சம் வயசானதுனால மெதுவாக ஓடிட்டார். ஆண்டவரை அன்பு செய்த திரு தூதர் யார், யோவான், அவரே அவரை சொல்லிக்கிறார், அவர் தான் முன்னாடி ஓடினார், ஆனால் என்ன செய்யலை, கல்லறைக்குள்ளே போய் பார்க்கல, உள்ளே போகலை, வெளியில் நின்றுட்டார். ஏன், தலைமை வரணும், முதல்ல தலைவருக்கு தான் முன்னுரிமை. பாருங்கள், இந்த தாழ்ச்சியை தான் திருஅவை தன்னுடைய கட்டமைப்பாக வைத்திருக்கிறார். இதில் அடிமை, ஆண்டான் அடிமை, அந்த 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 முறை அல்ல. நம்ம அப்படி யோசிக்க முடியாது, யோசிக்கக்கூடாது. அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் அது தவறு, நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த இடத்துல இயேசு என்ன செய்கிறாரு, தனக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவருக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாரு. அவருடைய அந்த அதிகாரத்தை இவர் மீது வைக்கும்படி சொல்கிறாரு. அப்போது திரு அவையினுடைய இந்த செயல்பாடு எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஒரு குடும்பம் அப்படிங்கிற திரு அவைக்குள்ள திருமுழுக்கு வாங்கியிருக்கிற குழந்தைகள், அதற்கு முன்பாக திருமுழுக்கு பெற்று நமக்கு முன்னோடியாக ஓடிக்கொண்டிருக்கிற தாய் தந்தையை மதித்து நட அப்படிங்கிறது கட்டளைகளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அடையாளம். ஏன் தாய் தந்தையை மதித்து நடக்கணும், அவர்கள் திருமுழுக்கினுடைய அடையாளத்தை முன் பெற்றிருக்கிறாங்க. அவங்க வழியாகத்தான் நமக்கு திருமுழுக்கு கிடைச்சிருக்குது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், திருமுழுக்கு பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நம்ம தாழ்பணிந்து நடப்பது தான் திரு அவை. அதனால தான் நம்ம குடும்பத்தில் தாய் தந்தையை மதித்து நடக்கிறதுனுடைய அடையாளத்தை வலியுறுத்துகிறோம். பாருங்கள், இதெல்லாம் எங்கெங்கே எந்த அடையாளத்தில் அது வந்து இணைஞ்சு கிடக்குது பாருங்களேன். அப்போ போல் இது மாதிரி பாருங்கள், இயேசு நீரிலிருந்து வெளியே வந்தபோது பாருங்கள் உலகம் எப்படி வந்தது, அந்த பாவத்திற்குள்ளே போன உலகம் நீருக்குள்ளே இயேசு போய் வெளியே வருகிற போது இந்த உலகத்தை பாவத்திலிருந்து வெளியே கொண்டுட்டு வருகிற ஒரு அடையாளமாய் வெளியிலே வந்தார். அந்த நீரினுடைய ஆற்றலில் ஆண்டவர் ஒரு அடையாளமாய் வைத்து அவர் இந்த பூ உலகை ஒரு புது பிறப்புக்குள்ளே கொண்டு வரப்போகிறார் என்பதை அந்த சம்பவம் வெளிப்படுத்தியது. அதனால தான் அவர் அந்த நீரிலிருந்து வெளியே வருகிற பொழுது வேதம் சொல்கிறது, பைபிளில் நீங்கள் வாசிங்க, தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது வானம் கரை, அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் கரையேற்றுறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. அதனால் இந்த நீரிலிருந்து பாவத்தினுடைய ஒரு காரியத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க போகிற ஒரு அதிசயமான அடையாளம் இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் இயேசுவோடு இணைந்து செயல்பட போகிறான். அவனுக்கும் கிடைக்க போகிறது இதோ வல்லமையான அந்த மீட்பினுடைய திட்டத்தில் ஒரு பங்கு கிடைக்குது. இப்போ தான் அவனுக்கு என்ட்ரியே கிடைக்குது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ திருமுழுக்கு சில பேர் வாங்காமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, தயவு செய்து நீங்கள் எங்கேயாவது ஓடி இதற்கான திருமுழுக்குக்கான அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமுழுக்கு பெறாமல் நாம் இயேசுவை சார்ந்தவன் என்று வெறுமையாய் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த உறுதி தந்தையினுடைய வார்த்தையினால் விண்ணகத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தையினுடைய அடையாளம் என்னன்னா அது உறுதிப்படுத்துகிற வார்த்தை. தந்தையினுடைய வார்த்தைக்கு மேலே இந்த உலகத்தில் யாருடைய வார்த்தை நமக்கு தேவை? அதனால தான் வேறு யாரையும் வச்சு தந்தை பேசலை. வானம் பிளவுபடுவதையும் தந்தையினுடைய சப்தம் விண்ணகத்திலிருந்து கேட்பதையும் இதோ இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ விண்ணகமே சாட்சியம் பகருகிற ஒரு அடையாளம் பெற்றிருக்கிற ஒரு திருவருட்சாதனம் இந்த திருமுழுக்கு என்கிற திருவருட்சாதனம். அதனால தான் இந்த திருவருட்சாதனத்தை ரொம்ப முக்கியமான ஒரு அருட்சாதனமாக நம்முடைய திருச்சபை கருதி கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இதில் இன்னொரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம், தூய ஆவி புறாவை போல் அப்படின்னு. புறா உடனே நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, புறா தான் தூயாவி, இல்லை புறா தூயாவி இல்லை, புறா வடிவம் கொண்டிருக்கிற அந்த அடையாளம். அப்போது இந்த புறாவை போல, இந்த புறா என்கிற ஏன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த புறாவினுடைய அடையாளம், இந்த புறா வடிவம் வந்து துன்பம் நிறைவுக்கு வருவதனுடைய அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற புறா. நோவாவினுடைய காலத்தில் வெள்ளம் வந்து சூழ்ந்தது, மனிதர்கள் அழிக்கப்பட்டாங்க. இவர் பேழைக்குள்ளே மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. பேழை எப்போ வெளியில் போகிறது தெரியல. இப்போ முதல்ல காகத்தை அனுப்புகிறாரு, அதுக்கு பிறகு அவர் புறாவை அனுப்புகிறாரு. பாருங்கள், தொடக்க நூல் 8:10 இறைவசனம், அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. இப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இதோ இந்த புறா வடிவில் இருக்கக்கூடிய அந்த அடையாளம் சொல்லுகிற செய்தி, இதோ இந்த திருமுழுக்கில் உனக்கு கொடுக்கப்பட போகிற ஆவியின் வல்லமை என்ன செய்ய போகிறது, உன்னை பெருமெள்ளமாக இருக்கிற பாவ சேற்றிலிருந்து மீட்கப் போகிற அடையாளமாக இருக்கிறது. இதோ இந்த புறா ஒரு விடுதலையினுடைய அடையாளத்தை வாயில் கொத்தி கொண்டு வந்தது, ஒலிவ மரத்தினுடைய கிளையை. அதே போல இதோ நீ பெற்றுக்கொள்கிற இந்த திருமுழுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மீட்பு திட்டத்தை உனக்கு உறுதி செய்கிற அடையாளமாய் வருகிறது. பாருங்களேன், ஆண்டவருடைய அடையாளங்கள் எல்லாம் பேசுகிற ஒரு ஒரு உண்மையை பார்த்து நம்ம மெய்சிலிர்த்து நிற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அந்த காட்சி, ஆண்டவர் பயன்படுத்துகிற பொருள்கள், அடையாளங்கள் எல்லாமே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை யோசிக்கிற வேண்டிய இதோ பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த புறா என்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா ஒரு உடல் இருக்கிற ஒரு அடையாளம். புறான்னா கண்ணில் தான் மனசில் பார்க்குவோம். புறாவை பற்றி நமக்கு தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. நாக்கு, நெருப்பு நாக்கு வடிவத்தில் வருது, அது ஒரு வடிவம். இந்த புறா என்கிற வடிவம் பாருங்கள், ஒரு உடல் எடுத்து உடலோடு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அப்போது இந்த புறாவை போன்ற உடல் கொண்டிருக்கிற நாம் அந்த உடல் மாட்சிக்குரிய ஒரு அடையாளமாய் மாற்றப்பட இருக்கிறது இந்த திருமுழுக்கினுடைய அடையாளத்தில் என்பதையும் இந்த வடிவம் நமக்கு உறுதி செய்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கில் இயேசு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார், இந்த இறை திட்டத்தை பெற்றுக்கொண்டார். நாமளும் இறை திட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த திருமுழுக்கில். இந்த இயேசு பெற்றுக்கொண்ட திருமுழுக்கினுடைய அடையாளம் என்ன சொல்கிறது? அவர் நம்மோடு அவர் அடையாளப்படுத்தி கொள்கிறார். இந்த மனுக்குலத்தோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிற ஒரு அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு, இயேசு பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு. பாருங்கள், பிலிப்பியர் 2:6 வாசிக்கிற போது, கடவுள் வடிவில் விளங்கியவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி, பார்த்தீங்களா, மனித உருவில் தோன்றி. அப்போ இந்த புறா என்கிற மனித ஒரு அடையாளம், உடல் சார்ந்த அடையாளம் இயேசுவுக்கு கிடைத்தது. இயேசு பெற்றுக்கொண்ட அந்த மனித உடலினுடைய அடையாளம் திருமுழுக்கில் எதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது? கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனித நிலையை ஏற்று எதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார் என்றால், இந்த மண்ணுலகம் மீட்கப்பட தன்னை கையளிப்பதற்காக. இதுதான் அவருடைய திருமுழுக்கினுடைய அடையாளம். மனித உடல் என்பது ஒரு சாபத்திற்குரிய உடல் அல்ல. இந்த மனித உடலை கொண்டு நான் செய்யப்போகிற மகத்தான காரியத்தை இந்த உலகம் பார்க்கட்டும், ஆண்டவர் சொல்லாமல் செய்து காட்டின அடையாளம். இதோ இங்கே நீங்கள் நாமளும் இந்த திருமுழுக்கில் நம்ம ஆண்டவருக்கு சொல்லப்படும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு அந்த திருமுழுக்கை கொடுங்க, நான் வந்து உங்களுடைய மாட்சியை எப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இதை நாம் செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், அதனால தான் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். கடவுளின் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். நாம் திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்தில் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற பிள்ளைகளாய் நிற்கிற போது, அவர் எப்படி இந்த மனித உடல் எடுத்து கடவுளாக இருக்கிறவர், மனித உடல் எடுத்து தந்தைக்கு மாட்சி அளித்தாரோ, மனித உடல் எடுத்திருக்கிற நாம ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கிறிஸ்துவினுடைய அடையாளமாய் மாறி மாட்சிக்குரிய அடையாளமாய் தந்தைக்கு மாட்சி கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதுதான் அந்த சிறப்பான அந்த செயல்பாட்டுக்கான தலங்கள். கிறிஸ்துவின் திருமுழுக்கில் நாம் பெற வேண்டிய சவால் இதுதான். பாருங்க, ரோமையர் 6:3 சொல்லுது, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இதுதான் சவால். அப்போ இயேசு நம்மளோடு இணைந்து பாவத்துக்குள்ளே போய் நம்மளை மீட்பதற்காக அவர் சாவினுடைய தலையை தாண்டி வந்தார். நாம் இயேசுவோடு இணைந்து அவர் கடந்து சென்ற அந்த சாவின் தலையை தாண்டி நாம் என்ன செய்கிறோம்? தந்தைக்கு மாட்சி அளிக்க போகிறோம். இந்த இரண்டும் இணைகிற ஒரு அருமையான ஒரு தலம்தான் இந்த திருமுழுக்கினுடைய அடையாளம். பிள்ளைகளே, திருமுழுக்கு என்பது என்ன அப்படிங்கிறத பேதுரு அழகாக சொல்கிறாரு. 1 Peter 3:21, அந்த தண்ணீரானது திருமுழுக்கின் முன் அடையாளம். இந்த திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அதனால தான் நம்ம குளிப்பாட்டுறதெல்லாம் கிடையாது. இந்த அடையாளமான செயல் அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. பார்த்தீங்களா, அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு கொள்றதுக்கு எனக்கு ஒரு லிங்க் கொடுக்குற ஒரு அருமையான அடையாளம் இந்த திருமுழுக்கு. அப்போ நாம் திருமுழுக்கை வாங்கிக்கிட்டு சும்மா உட்கார்றது இல்லை. சவால் என்ன? சவால், நாம் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்குற மனச்சான்று, அதாவது குற்றமற்ற தூய மனதுடன் நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம், நான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக நிற்பேன். இதுதான் சவால். இதுக்கு தான் இந்த திருமுழுக்கு. பாருங்க, கலாத்தியர் 3:27 பார்க்குறோம், அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இப்போ நாம் இதுதான் நம்மளுடைய உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள சவால், கிறிஸ்துவை அணிந்து கொண்டு நம்ம போகிறோமா? கிறிஸ்துவினுடைய அடையாளமாக நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்து எப்படி பாவத்தை வெறுத்து நன்மை திருநத்தினுடைய புனிதத்தினுடைய அடையாளமாக இருந்தார்? அப்போ இந்த உலகம் சொல்லுகிறபடி சும்மா ஜாலியாக வாழுப்பா, திருமுழுக்காவது மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. இல்லை, நான் சிறப்பாய் அழைக்கப்பட்ட பிள்ளை, திருமுழுக்கினால நான் சிறப்பாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, அதனால் நான் அவரை போல இருக்க மாட்டேன், நான் இவரை போல இருக்க மாட்டேன். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, அப்பா வந்து அம்மா பிள்ளையை கண்டிக்கிறாரு. அப்போ அந்த பிள்ளையின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டாச்சு. அப்போ அந்த அப்பா கேட்குறாரு, நம்ம குடும்பத்தில் யாராவது இப்படி பண்ணுவாங்களா, நம்ம குடும்பத்தில் யாராவது இப்படி செய்வாங்களா, தம்பி நீ இப்படி செஞ்சிருக்கிறியே அப்படின்னு அந்த அப்பா தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த மகனை கண்டிக்கிறார். இன்றைக்கி கடவுளும் நம்மளெல்லாம் ஒரு சிறப்பு அடையாளமாக கூப்பிட்டுட்டு நாம் போய் அடுத்தவங்க செய்கிற பாவத்தை செய்துட்டு நின்னோம்னா ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை திருமுழுக்கில் எவ்வளோ உயர்வாக வச்சேன், நீ இப்படி செய்யலாமாப்பா அப்படின்னு தானே நம்மளை கேட்பார். அதுதான் நமக்கு சவாலிப்போம். உலகம் நமக்கு எல்லாரையும் போல் உடல் வச்சிருக்கிறோம், ஆனால் இந்த திருமுழுக்கினால் நம்ம வித்தியாசப்படுறதுனால நாம் வித்தியாசமாய் ஓட அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய ஆண்டினுடைய இலக்காக என் அன்பு பிள்ளைகள் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். தூய் ஆவியால் நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுசாமி நிக்கோதேமிட்ட சொல்லும்போது, நீராலும் ஆவியாலும் நீ பிறந்தாலன்றி விண்ணரசுக்குள்ளே வர முடியாது. இதோ இந்த அருமையான நாளில் திருமுழுக்கினுடைய அடையாளங்கள் எல்லாம் மிகவும் ஆழமானவை. குறுகிய நேரத்தில் நம்ம சுருக்கமாய் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த திருமுழுக்கு ஏதோ ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது நம்மை ஆண்டவருடைய அடையாளமாக மாற்ற அழைக்கிற ஒரு சவால் நிறைந்த அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் இத்தனை ஆண்டுகள் எப்படிப்பட்ட சவாலோடு எடுத்து சென்றிருக்கிறீர்கள்? அப்படி இல்லை என்று சொன்னால், இதோ இந்த 2021 ஆண்டில் ஒரு புதிய இலக்கை நிர்ணயம் செய்து நான் ஆண்டவருக்குள்ளே ஒரு புதிய அடையாளமான திருமுழுக்கினுடைய அபிஷேகத்தோட ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பேன் என்று நீங்கள் ஓடி பாருங்க. கண்டிப்பாக உங்களும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவை வானத்தை திறந்து, இதோ அர்ச்சித்த கடவுள், இயேசுவை வானத்தை திறந்து அதிகாரத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தின கடவுள் உங்கள் மீதும் அந்த அதிகாரத்தை வைப்பார். இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் வரப்போகிறது. நீங்கள் ஆண்டவருக்குள் உண்மையாய் திருமுழுக்கின் சவாலோடு பயணிக்கிற போது பயணித்து பாருங்கள். ஆண்டவர் உடனிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார்.